ಯಶಃ ಬ್ರಾಹ್ಮಿ ಸ್ಥಿತಿ ಪಾರ್ಥ ನೈನಾಂ ಪ್ರಾಪ್ಯ ವಿಮುಖ್ಯತಿ ಸ್ಥಿತ್ವಾಸ್ಯಾಮಂತ ಕಾಲೇಪಿ ಬ್ರಹ್ಮ ನಿರ್ವಾಣ ಮೃಚ್ಛತಿ அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்க போறார். இப்பொழுது நாம் ஒரு 19 ஸ்லோகத்தை பார்த்தோம். ஸ்தித பிரஜ லட்சணத்தில் ஒரு ஸ்லோகம் முதல் கேள்விக்கு, ரெண்டாவதுக்கு 2 ஸ்லோகம், மூணாவதுக்கு 6 ஸ்லோகம், நாலாவது கேள்விக்கு 8 ஸ்லோகங்கள். ஸோ இப்போ 17 ஸ்லோகங்கள். இது மட்டும் எது ஆன்சர் மட்டும், கேள்வி ஒரு ஸ்லோகம் 18, கடைசியில் ஃபலஸ்ருதி 19. ஸோ இப்படி 19 ஸ்லோகங்கள். இதில் முதல் ஸ்லோகம் கேள்வியாக போயிடுது, அதுக்கப்புறம் 17 ஸ்லோகங்கள் நமக்கு பதில் சொல்லியிருக்கார். இந்த 17 ஸ்லோகங்களில் சித்தப்பிரக்ஞனை பற்றி ஜனங்கள் என்ன பேசுவார்கள் முதல் கேள்வி, சித்தப்பிரக்ஞன் தான் எப்படி இருந்திருப்பான் அப்படின்னு ரெண்டாவது கேள்வி, அவன் எப்படி வாழ்க்கையில் நம்ம மாதிரி வாழ்வான் எனக்கூடியதானது மூணாவது கேள்வி, நாலாவது கேள்வி அவன் எதை அடைவான் எப்படி அடைவான் நாலு கேள்வி. இந்த நாலு கேள்விக்கு என்ன சார் சமாதானம் வந்தது பார்க்கணும். இப்போ இந்த 17 ஸ்லோகங்களில் 15 லட்சணங்கள் நமக்கு சொல்லியிருக்கார் சித்தப்பிரஜனை. என்னென்ன லட்சணம் பார்ப்போம். முதல்ல விஹாய காம், முதல்ல பிரஜஹாதீயதா காமான் சர்வான் பார்த்த மனோரதான் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. அதில் முதல் லட்சணம் சர்வகாம பரித்தியாகம், ரெண்டாவது லட்சணம் ஆத்மரதி, மூணாவது லட்சணம் துக்கேஷு அனுத்வேகம், நாலாவது லட்சணம் சுகத்தில் ஸ்புரகம் இல்லை, ஸ்புரக இல்லாது, அஞ்சாவது ராகாபாவம் குரோதாபாவம், ஆறாவது சர்வத்திர ஸ்னேகாபாவம், ஏழாவது சுபப்பிராப்தவ் ஆனந்தாபாவா, எட்டு அசுபப்பிராப்தவ் துவேஷாபாவா, 9 இந்திரிய ஜெயம், 10 பிரத்யக் பிரம்ம பரதா, 11 சமாஹித சித்தத்துவம், 12 வியவஹார ராஹித்யம், அப்புறம் 13 இந்த ஸ்லோகத்தில் நிஸ்பிருஹா, 14 நிர்மமஹா, 15 நிரகங்காரம். இப்படி 15 லட்சணங்கள். ஸோ ஜீவன் முக்தனுக்கு இந்த 17 ஸ்லோகங்களில் 15 லட்சணங்கள் சொல்லியிருக்கார். இந்த 15
லட்சம்
வந்து காமங்கள் அவனை சேர்ந்த போதிலும் அவன் அசையலேன்னு சொல்லியிருக்கேன். காமம் தானா வந்து சேர்ந்து இருக்கு, நீங்க வேண்டாம் சொல்லலாம், உங்க பையன் கொண்டு வந்து கொடுக்கலாம், நீங்க வேணும்னு போகல, உங்க பையனோ யாரோ கொடுத்துருக்கார், நீங்க என்ன பண்றீங்க, அது வேணும்னு எடுத்துக்கல, கொடுத்துருக்காரா சரி அங்க இருக்கட்டும். இதுல என்ன விரோதம்? எடுத்துக்கணும்னு சொல்லவே இல்லவர். காமங்கள் வந்து சேர்ந்த போதிலும் இவன் அதனால் அசையலை. ஆபூர்யமான மதல பிரதிஷ்டம்ங்கிற இடத்துல எல்லா காமங்களும் வந்து அவனிடத்துல சேர்ந்த போதிலும் அவன் மனதில் விகாரம் இல்லாதவனாக இருக்கிறான் இங்க சொன்னது. முன்னால என்ன சொல்லியிருக்கான், எந்த காமங்கள் வந்தாலும் அந்த காமங்களை அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. இப்ப ரெண்டாவது சொல்லும் பொழுது எல்லா காமங்களும் வரும் பொழுது இவன் அதை ரிஜெக்ட் பண்ணினான்னு சொல்வேலையானால் காமம் வந்து சேர்றது. இப்ப நீங்க என்ன ஆப்ஷன் ரெண்டு, ஒன்னு எடுத்துக்கலாம் இன்னொன்னு விட்டுபடலாம். இது வேண்டாம்னு விட்டுன்னா துவேஷம்னு ஒண்ணு வந்துருக்குதாச்சு. அவன் ஆசை எப்படி தப்போ துவேஷமும் எப்படி தப்பு. ஆகையால் இவன் இல்லை, துவேஷம் இல்லை, காமங்களை இவன் பற்றுதல் இல்லாமல் இருக்கான், அது பாட்டுக்கு அது இருக்கட்டும் அப்படின்னு இவன் அதில் பிரவர்த்திக்கல முதல்ல. இப்ப ரெண்டாவது வந்து சேர்ந்த பொழுது யாராவது வந்து தலையில கொடுத்தாலும் அதனால இவன் மாறலை, அதனால ரெண்டுக்கும் விரோதம் இல்லை. ஆகையால் தான் துவேஷம். ஆமா, விஷயம்
சாப்பாடோ வஸ்திரமோ அது
நினைச்சானையானால் அப்பொழுது அதுல பற்றுதல் இருக்கு. சரி வந்திருக்கா சரி அப்படின்னு அதுல இஷ்டம் இல்லாமல் அதுல ஒரு பற்றுதல் இல்லாமல் இருக்கானே, துவேஷமும் இல்லை, அது பார்க்கணும். அவ்வளவு எல்லாமும் இப்ப மானசிகமான வியாபாரம். அந்த மனசானது இப்படி இருக்கு, எதுலையும் பற்றது இல்லாம இருக்கு. அப்படியும் நீங்களும் இருக்கீள். நம்ம சாதாரணமா சொல்றோமே தவிர சில நாட்கள்ல சில சந்தர்ப்பங்கள்ல நாமும் இருக்கோம், வந்திருக்கா சரி போடு பரிமாறுறாங்க இது நல்லா இருக்கா உங்களுக்கு பிடிச்சதான பதார்த்தமா இருந்தாலும் ரொம்ப இஷ்டமா சாப்பிடுறது, சில சமயத்துல சரி போடுமா ஏதோ ஒண்ணு அப்படிங்கிறளோ இல்லையா, அந்த நிலை எப்பொழுதுமே இருக்கவருக்கு. அதான் விஹாய காமானுங்கிறதுக்கும் இந்த துவேஷம் இல்லாம தான் இருக்கிற நிலைக்கும் அந்த ரெண்டும் பரஸ்பர விரோதமா இருக்குன்னா அந்த ரெண்டும் ஈக்குவலா இருக்கும் பொழுதுதான் தெரியும். ஓரளவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியானாலும் ஒரு பக்கம் போயிடும், அப்படி இல்லாமல் இருக்கான் அப்படின்னு 15 லட்சணங்கள் நமக்கு சொல்லியிருக்கார். இந்த 15 சித பிரஜத்துவத்துக்கு சாதனம், சித பிரஜ நிலையை வடுவதற்காக நாம் கையாள வேண்டியது. இப்படி பண்ணினோமையானால் அப்படிப்பட்டவனுக்கு இந்த லட்சணங்களுக்கு சித பிரஜன் என்று பெயர். இதுலேயே இன்னொரு லட்சணத்தை சேர்த்துக்கணும்னு சில கிரந்தக்காரர் சொல்ற. என்னது? சௌமியமான ஒரு சிஷ்யன் வந்து அவனுக்கு பாடத்தை சொல்லணும், பாடத்தை சொல்லுவான் அப்படி. இது இங்கே 15 லட்சணத்தில் சொல்லலை, பகவத்கீதையில் சித பிரஜ லட்சணங்கள்ல சொல்லலை. ஆனால் மசூனு சரஸ்வதி மற்றவர்கள்லாம் இப்படிப்பட்டதான ஸ்தித பிரஜனா இருந்த போதிலும் உத்தமமான ஒரு சிஷ்யன் வந்து அவனுக்கு பாடத்தை சொல்வார். அந்த ரூல் கூட இல்லை அவருக்கு, அவருக்கு எல்லாத்துக்கும் அதீதமா போயிட்டார். இருந்தாலும் சொல்வார். எதற்காக சொல்றார் அப்படின்னு சொன்னா சம்பிரதாயம் விச்சேதம் ஆகப்படாதுங்கிறதுக்காக சொல்றா. அவளுடைய சுபாவம் என்ன? அவளுக்கு கருணைங்கிறது ரொம்ப நாளா இருக்கு, அந்த கருணையினால யாராவது கேட்கணும்னு கேட்டா அவளுக்கு சொல்றா அப்படிங்கறது அடிஷனலா சேர்த்திருக்கா. ஆனா இது இல்லை, இங்க புஸ்தகத்துல இல்லை. ஆனா மசுவன் சரஸ்வதியோ அல்லது வாசிஷ்டத்திலேயோ ஜீவன் முக்தி விவேகத்திலேயோ இந்த மூணு கிரந்தங்கள்லையும் இந்த அடிஷ்னலா ஒரு லட்சணம் சொல்லியிருக்கு. அப்புறம் மானசிக வியாபாரம் இவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறதுக்கு, விஷயங்கள்ல இருந்து புலன்களை இழுத்து வைத்துக் கொள்வான், ஆத்மாவனிடத்திலேயே ஆத்மஸ்வரூப சந்தானத்தோடையே இருப்பான். வாக் வியாபாரம் பிக்ஷார்த்தத்தை தவிர வேற எதற்கும் சரீர வியாபாரம் பண்ண மாட்டான். இதுதான் சரதின்னு சொல்றது. சரதி நிஸ்புரஹா அப்படிங்கிற இடத்துல சரதிங்கிற பதத்தினால தெரியறது. கடைசியில விரஜேத கிம் எனக்கூடியதான கேள்விக்கு ஆன்சர் சசாந்திம் அதிகச்சதி சசாந்திம் பிராப்னோதி அப்படின்னு இவ்விதமாக கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லியாச்சு. அதனால ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்தா, இதானப்பா பிராமி ஸ்திதி கேட்டியே, ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்தா நைனாம் பிராபிய விமுக்கியதி, இதை அடைஞ்ச பிறகு மறுபடியும் மோகத்தை அடைய மாட்டான். இந்நிலை வருவதுதான் கட்டமே தவிர ஒன்ஸ் இது வந்தாச்சுன்னா நத புனராவர்த்ததே நத புனராவர்த்ததே அப்படின்னு சித்வாஸ்யாமந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் ருச்சதி அப்படின்னு முடிக்க பெறார். இத நாளை